கலை மாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி. 8 அத்தியாயம். போகாதே, நில். சங்கரதேவன் அவசரத்தை உணர்ந்த அவர்கள் அருண்மொழி சென்றிருக்கும் இடத்தை ஊகித்து கூறினர். குதிரையை அப்படியே திருப்பிக் கொண்டு சங்கரதேவன் பழையாறையை நோக்கி விரைந்தான். குதிரை மீதிருந்து இறங்கிய இளைய வீரன் தன்னை நோக்கி விரைந்து வருவதைக் கண்டு அருண்மொழி அங்கேயே நின்றார். மேன்மாடம் நோக்கி ஓடிய வேகமும் பிறகு மாற்றிக்கொண்டு திரும்பிய அமைதியும் மாறி இப்போது வியப்பு எதிர்நோக்கி இருந்தது. சங்கரதேவனை அவர் இதற்கு முன்னர் இளம் வயதில் தான் கண்டிருக்கின்றார். சங்கரதேவன் ஆஜானுபாகவாய் வளர்ந்து விட்டான். வயதிற்கு ஏற்ற வளர்ச்சியோடு வீரனுக்குரிய கட்டுவாய்ந்த உடலோடு அவன் தோற்றம் காண்பவர் மனம் கவரும் வகையில் இருந்தது. அந்த நேரத்தில் அவ்வளவு அவசரத்தோடு வரும் வீரனை பார்த்து கண்களாலேயே வினவினார் அருண்மொழி. காஞ்சி போர்க்களத்தை பற்றி சுருக்கமாய் கூறி பழுவட்டரையர் படுகாயமுற்றதையும் அவரை சுமந்து தஞ்சைக்கு வருகின்றார்கள் என்பதையும் தெளிவாக கூறினான் சங்கரதேவன். அருண்மொழியை அவன் நகர வருகை என்று கண்டிருக்கின்றான். அவர் உருவத்தை இன்னும் சிறிது நேரம் பார்த்து கொண்டிருக்கலாம் போல் தோன்றியது. அந்த தோற்றத்திலே கவரக்கூடிய சக்தி ஒன்று இருப்பது அவனுக்கு தெரிந்தது. அவசரமான செய்தியை மட்டும் கொண்டு வராமல் இருந்தால் அருண்மொழி அவனை பற்றி பல விசாரித்திருப்பார். அவன் குடும்பத்தை குறித்தும் எந்த ஊரை சேர்ந்தவன் என்றும் எப்போது படையில் சேர்ந்தான் என்பதையும் கேட்டு அறிந்திருப்பார். அவன் அணிந்திருந்த உடையினின்று வேளக்கார படையை சேர்ந்தவன் என்பதை அருண்மொழி அறிந்து கொண்டார். அதனால் அவன் கொண்டு வந்திருந்த செய்தியை குறித்து எந்தவித ஐயமும் ஏற்படவில்லை. பழுவட்டரையர் போர்க்களத்திலே காயமடைந்த செய்தி அருண்மொழியை கலக்கியது. பார்த்திபேந்திரன் போர்க்கோளம் அறிந்த பழுவட்டரையர் யாருக்கும் சொல்லாமல் விரைந்து சென்ற அன்றே தானும் உடன் செல்லலாமா வேண்டாமா என்று சற்று யோசித்தார் அருண்மொழி. தாம் ஒருவரே பார்த்திபேந்திரனை அடக்கிய பெருமையை பழுவட்டரையர் அடைய விரும்புகின்றார் என்று எண்ணித்தான். அருண்மொழி காஞ்சி நோக்கி செல்லவில்லை. காஞ்சி செய்தி ஏதும் வராததால் உள்ளத்தில் வேதனை உற்றிருந்த நிலையில் சங்கரதேவன் வந்து கூறிய செய்தி அவரை திடுக்கிட செய்தது. அங்கே வந்தியத்தேவனும் குந்தவையும் இருப்பதை மறந்தார். மேன் மாடத்தில் இருப்பது இன்பவள்ளி தானா என்பதை அறிந்து கொள்ள எண்ணியதையும் மறந்தார். சங்கரதேவனை அழைத்துக் கொண்டு மேலும் செய்திகளை கேட்க அறிந்த வண்ணம் அந்த மாளிகையை விட்டு அகன்றார். பிறகு குதிரை மீதேறி அமர்ந்து சங்கரதேவனை நோக்கி, நீ மிகவும் களைத்திருக்கின்றாய் என்று தோன்றுகிறது. உன் தோளிலே பட்ட காயத்திற்கு மருந்திட்டு கட்டவில்லை. இன்று இலை பாறிவிட்டு பிறகு நீ வரலாம். வள்ளுவரையரும் இங்கு தான் இருக்கின்றார். அவரிடமும் எல்லாவற்றையும் கூறு என்று சொல்லிவிட்டு தஞ்சை நோக்கி விரைந்தார். அருண்மொழி செல்லும் திசையை தொலைவில் இருந்து பார்த்து வாரியிருந்த குந்தவையும் வந்தியத்தேவனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அப்பொழுது நடந்தவை கனவு போல் அவர்களுக்கு தோன்றின. கனவா? அது எப்படி கனவாக இருக்க முடியும்? அவர்கள் பேசிக் கொண்டிருந்தது கனவா? அவர்களுடைய விரல்கள் பேசிய மொழிகள் கனவா? அருண்மொழி புன்மரவலோடு வந்து நின்று திருமணத்தை முடித்துக் கொள்ளுங்கள் என்று கூறினாரே, அது கனவா? மறுநாள் சங்கரதேவன் நன்கு களைப்பு நீங்கியவனாய் போர் உடையை களைந்து பீடு நடை போட்ட வண்ணம் இளைய பிராட்டியாரின் மாளிகையை நோக்கி நடந்தான். அங்கே வள்ளவரையரை சந்திக்க வேண்டும் என மாவளவனை உந்தியது. வள்ளவரையரை பற்றி பிரமாதமாக பேச்சு அடிபட்ட காலத்தில் அவன் சிறுவனாயிருந்தான். வந்தியத்தேவனின் வீர பிரதாபங்களை பற்றி அருகில் உள்ள பெரியவர்கள் பேசிக் கொள்வர். இளம் பிள்ளையானாலும் துடுக்க மிகுந்தவன் என்று பேசிக் கொள்வார்கள். தஞ்சை கோட்டையின் என்று ஒரு நாள் மாயமாய் மறைந்து விட்டான் என்றும் அவனை தேட பழுவேட்டரையர் நாலா திக்குகளிலும் வீரர்களை அனுப்பியுள்ளார் என்பதையும் பற்றியும் அவர்கள் பேசிக் கொள்வார்கள். கோட்டை காவலர்களை வெகு எளிதில் ஏமாற்றிவிட்டு அரண்மனைக்குள் நுழைந்ததை கதை போல் கூறி மந்திர தந்திரம் தெரிந்த மாயாவி என்று வர்ணிப்பர். இவற்றையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கும் சிறுவன் சங்கரதேவனுக்கு இளம் பிராய கற்பனைகள் எங்கெங்கோ தாவும். தானும் வந்தியத்தேவனை போல் ஆக வேண்டும் என்று கனவு காண்பா. கோட்டை மதிலை ஒரே தாண்டாக தாண்டுவது போலவும் வடவாற்று வெள்ளத்தில் மூழ்கி சாமர்த்தியங்களை காட்டுவது போலவும் கனவு காண்பான். அவன் ஆற்றங்கரை நந்தவன குடிசையில் பெற்றோரோடு வாழும் அக்காலத்தில் ஒரு நாளாவது வந்தியத்தேவனை நேரே காண வேண்டும் என்று விரும்பினான். நந்தவனத்து நுழைவாயிலில் நேரம் போவது தெரியாமல் காத்திருந்தான். ஒரு நாள் அவன் தாய் அவனை வியந்து நோக்கி,
வல்லவரே இறையா, ஐயோ உனக்கு என்னடா அந்த வம்பு? பழுவேட்டரையர் செவிகளில் வீழ்ந்தால் உன்னை மட்டுமன்றி எங்களையும் சும்மா விட மாட்டார். அவர் பெரிய அரக்கர் குழந்தாய்
என்று கூறி அவன் ஆசையை கிள்ளி எரிந்து விட்டாள். கால காற்று எப்படியெல்லாமோ வீசியது. அவன் தந்தை இறந்தார். அவர் வகித்து வந்த வேளக்கார படையில் அவனுக்கு இடம் கிடைத்தது. வாழ்வீச்சு, குதிரையேற்றம், வேலி எறிதல் முதலியவற்றில் தேர்ந்தான். எடுப்பான தோற்றமும் துடுக்கான பேச்சும் திறமையும் அவனிடம் ஒன்று சேர்ந்தன. அந்த சமயம் வள்ளவரையர் பெரும் குற்றம் சுமத்தப்பட்டு பாதாள சிறையில் வாடினார். சங்கரதேவனுக்கு பழைய கனவுகள் நினைவில் இல்லை. வேளக்கார படைத்தலைவர் பழுவட்டரையரை தெய்வமாக கொண்டு தன் காரியத்திலேயே கண்ணாயிருந்தார். கோட்டைக்கு சென்று தாயை காண்பது கூட வாரம் ஒரு முறை என்றாகியது. தஞ்சை நகரின் ராஜவீதிக்கு அருகில் உள்ள ஒரு சிறு சந்து ஒன்றில் சிறு வீட்டில் அவனும் அவன் சகோதரியும் வசித்து வந்தனர். தாயையும் தன்னுடன் இருக்க வற்புறுத்தி கூப்பிட்டும் அவள் நந்தவன சூழலை விட்டு வர ஒப்பவில்லை. இப்பொழுது பழையாறையில் அருள்மொழியை சந்தித்து அவர் வாய்வழியாக வல்லவரையரையும் சந்திக்கும் உத்தரவு பெற்றவுடன் அவனுக்கு இளம்பருவ நினைவுகள் வந்து குதித்தன. வல்லவரையர் விடுதலையாகிவிட்டார். பழுவட்டரையரே நேரில் சென்று அவரை விடுதலை செய்து அழைத்து வந்தார் என்ற செய்திகள் வல்லவரையர் மீது அவனுக்கு மதிப்பை இன்னும் அதிகமாக செய்தன. நந்திபுர விண்ணகர கோயிலில் பூமாலை கட்டி கைங்கரியம் செய்யும் மாணிக்கத்தின் வீட்டை தேடி அவன் சென்றான். அவளுடைய தாய் மாணிக்கத்தை பற்றி கூறியிருக்கின்றார். அவளும் மாணிக்கத்தின் தாயும் சிறு வயதில் இணைப்பிரியா தோழிகளாயிருந்தனர். கல்யாண வயதில் நீலாம்பிகை வீரன் ஒருவனை மணந்தாள். மாணிக்கமோ வேலை வெட்டி ஏதுமற்றவனை மணந்து வாழ்நாளை தர்க்கத்திலும் பிணக்கத்திலும் பூசலிலும் கோபத்திலும் தாபத்திலும் அதிகாரத்திலும் அடக்குமுறையிலுமாக கழித்து வந்தாள். பழையாறைக்கும் தஞ்சைக்கும் நெடும் தொலைவு இல்லை எனினும் இருவரும் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்ள வாய்ப்பு ஏற்படவில்லை. ஆனால் ஒருவருக்கு ஒருவர் வந்து போகின்றவர்கள் மூலம் விசாரித்துக் கொண்டிருந்தனர். நீலாம்பிகைக்கு மகன் பிறந்த செய்தி கேட்ட மாணிக்கம் ஓடோடி வந்து கண்டாள். தன் வயிற்றிலும் குழந்தை பிறக்கவில்லையே என்ற தாபம் அவளை அப்போதிருந்து வாட்டியது. தாபம் சோகமாகி சோகம் உடல்நிலையை பாதித்து துயரின் எல்லையை அடையும் போது சுமதி பிறந்து விட்டாள். மாணிக்கத்தின் வாழ்வில் புது மலர்ச்சி ஏற்பட்டது. சுமதியை வந்து நீலாம்பிகை காணவில்லை. ஆனால் அடிக்கடி மாணிக்கத்தை பற்றி பேசி வந்தாள். தன் மகனிடம் மாணிக்கத்தின் நல்ல குணத்தையும் அவள் குணத்திற்கு மாறாக அவள் கணவன் அமைந்து விட்டதையும் கூறுவாள். அவளை ஒரு முறை போய் பார்த்து வர வேண்டும் என்று சொல்லிக் கொள்வாள். சங்கரதேவன் அன்று மாணிக்கத்தின் வீட்டை தேடி சென்ற போது மாணிக்கம் தன் கணவன் கார்மேகனிடம் கோபமாக பேசிக் கொண்டிருந்தாள்.
உன் போக்கை எனக்கு பிடிக்கவில்லை. நீ இன்னும் இப்படியெல்லாம் நடந்து கொண்டே என்றால் நான் நாளைக்கே அரண்மனையில் போய் சேர்ந்து விடுவேன். சுமதியை பற்றி எனக்கு கவலை இல்லை. இளைய பிராட்டி வந்துவிட்டார்கள். இளைய பிராட்டி அவளை காப்பாற்றி விடுவார். என்னையும் வேண்டாம் என்று சொல்லிவிட மாட்டார். உன்பாடுதான் திண்டாட்டம் என்றாள் மாணிக்கம்.
ஏன் புள்ள கூவுற, என்னத்தை கொண்டுட்டேன்னு இப்படி ஓலமிடுற என்றான் கார்மேகம்.
ஆமா ஆமா, நான் பார்க்கவில்லைன்னு நினைக்காத. யார் வராங்க யாரு போறாங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்க. சேருன்னு மறைஞ்சு சேருன்னு பெரியவங்க எதற்கு சொல்லியிருக்கிறாங்க? உன்னை தேடி வரவங்க மூஞ்சியும் மகரக்கட்டியும் பார்க்க சகிக்கல என்று மாணிக்கம் கூவுவதற்கும் அம்மா என்று வெளியே இருந்து அழைப்பதற்கும் சரியாக இருந்தது.
இது யாரு? ஐயா போய் அம்மாவை கூப்பிட வந்துட்டாங்க
என்று இறைந்து கொண்டே வெளியே வந்தவள் மேலே பேசாமல் நின்று விட்டாள். உள்ளே இருந்து கார்மிகன் குரல் கொடுத்தான்.
யாரு வந்திருக்கிறது மாணிக்கம்? யாராவது குரங்கு மூஞ்சி வந்திருக்காங்களா? உனக்காக இனிமே மன்மதனை போல மூஞ்சி வச்சுக்கிட்டு வர பிரம்மாவுக்கு சொல்ல வேண்டியதுதான்
என்றான். அவள் பார்வையில் பட்டவன் எப்பொழுதும் போல தன் கணவரை தேடி வரும் புதுமுகத்தவர்களில் யாருமல்லன் சங்கரதேவன் அவள் கண்களில் பட்டான். எப்போதும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இனிய தோற்றம், அரும்பு மீசை, தனி அழகு, வீர திருவிழியில் கனிவு ததும்பும் பார்வை, தனி எழில். யார் என்று கேட்கக்கூட மாணிக்கத்திற்கு நான் எழவில்லை. ஆனால் அந்த முகம் எங்கோ எப்போதோ பார்த்தது போல் தோன்றியது. அவள் மௌனத்தை சங்கரதேவன் கலைத்தான்.
அம்மா, மாணிக்கத்தம்மாளின் வீடுதானே இது என்று அந்த குரல் அவள் நினைவை வரவழைத்தது.
அப்பொழுது அவள் பேசாமல் அவனையே பார்த்து கொண்டிருந்தால் தலைமட்டும் ஆமாம் என்பதற்கு அறிகுறியாக அசைந்தது.
என் பெயர் சங்கரன், தஞ்சை நீலாம்பிகையின் மகன். பழையாறைக்கு சென்றால் தங்களை பார்த்துவிட்டு வர சொல்லியிருந்தார்கள் என் தாயார்
என்று அவன் சொல்லி வாய்மூடவில்லை.
நீலாம்பிகை, நீலா, நீலா,
அந்த பெயர் மாணிக்கத்தின் செவிகளில் அமுதமம் என்று விழுந்தது. நீலாம்பிகையின் மகனா? ஏன் இருக்கக்கூடாது? இப்பொழுதுதான் பிறந்தது போல் தோன்றுகிறது. சுமதி எப்படி வளர்ந்து விட்டாள்! வயதிற்கு மீறிய வளர்ச்சி கொண்ட சுமதியை பார்க்கும் தோறும் அவள் பொறித்தல்லவா போகின்றாள். ஐயோ, வாவின்று கூட கூறாமல் இப்படி நிற்பது அவளுக்கே நாணமாகிவிட்டது.
நீலாம்பிகை மகனா, வாப்பா, உள்ளே வாப்பா என்று கூப்பிடாமல் இருக்கிறேனே
என்று பரபரப்போடு கூப்பிட்டால் உபசரித்தால் சுக சௌக்கியங்களை வினவினாள். கார்மேகன் ஒன்றும் பேசாமல் மௌனமாக உட்கார்ந்திருந்தான். சங்கரதேவனுக்கு சற்று களைப்பார வேண்டும் போல் இருந்தது. வீரனுக்கான உடைகளை கழற்றும் போது அவன் தோளில் ஏற்பட்டிருந்த காயத்தை மாணிக்கம் கண்டுவிட்டாள்.
ஆ, இது என்னப்பா காயம்
என்று கூவினாள். சங்கரதேவன் காஞ்சி போர்க்களத்தை பற்றி சற்று வருணித்துவிட்டு தனக்கு அதிக காயம் ஏற்படாமல் இருப்பதையும் கூறினார். காஞ்சி போர்க்களம், பார்த்திபேந்திரன் இறந்தது, பழுவேட்டரையர் படுகாயமடைந்தது, இவ்வளவையும் கேட்டுக்கொண்டிருந்த கார்மேகன் உடனே எழுந்து வெளியே சென்றான். அவன் போவதை பார்த்த மாணிக்கம் உதட்டை கடித்துக் கொண்டாள். சங்கரதேவனின் தோள் புண்ணுக்கு
மருந்திட்டு அவனுக்கு உண்ண உணவளித்து விட்டு அமைதியாக அவனிடம் தஞ்சையை குறித்தும் அவனுடைய தாயை குறித்தும் நாட்டு வளப்பத்தையும் விசாரிக்கலானாள். சங்கர தேவன் சளைக்காமல் பேசிக் கொண்டே வந்தான். வல்லவரையரை சந்திக்க வேண்டும் என்ற எண்ணம் இடையிடையே அவனுக்கு எழுந்தது. ஆனால் அவனால் அதிக நேரம் உட்கார்ந்து பேச முடியவில்லை. களைப்பும் உறக்கமும் கண்களை சுழற்றின. அவன் எவ்வளவு முயன்றும் தூக்கத்தை தடுக்க இயலவில்லை.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் சவுத் ரேடியோ செயலியை தரவிறக்கம் செய்து உங்களுக்கு பிடித்தமான வானொலிகள் மற்றும் பாட்காஸ்டை கேட்டு மகிழுங்கள். நன்றி.